அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி, அதில் பூத விவேகம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நேற்றைய பாடத்தில் அந்த பூத விவேகத்தில் ஆகாசம் அப்படிங்கிற ஒரு பூதம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இருக்கிறது அப்படின்ட்டு வித்யாரண்யர் வெளிப்படுத்தினார். இப்போ அவருடைய அந்த வார்த்தையை நம்ம கேட்டு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஆகாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு வெளி. ஆனால் அந்த வெளி அப்படிங்கிறது வந்து நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வெட்ட வெளி அப்படிங்கிறது எங்கேயோ வெளி இல்லை, அது நமக்குள்ளே இருந்து தான் வெளியிருக்கிற வெளியே காட்டி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுதான் இங்கே அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதுக்கான வேதாந்த சாஸ்திரங்களை நம்ம ஆழமாக உள்வாங்கி பார்க்கும்போது அந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய வேதத்தின் அரிதான வார்த்தைகளாகிய பிரம்மத்தின் ஒரு பேர் தான் சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நம்ம பார்த்தோம் நேற்றைக்கு விரிவாக, சச்சித் ஆனந்தம்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ அந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த சித்து பிரகாசிக்கின்ற ஒரு ஆகாசம் இருக்குது, அதுக்கு பேர் தான் சிதாகாசம் என்ற பெயர். அதுதான் நம்முடைய இருதய குகை. ஆனால் அந்த இருதய குகைங்கிறது என்ன அப்படிங்கிறத எல்லா உபநிஷதங்களும் விரிவாக பேசுது. அதில் வந்து நம்ம கடந்த முறை பார்த்த சாந்தோக்கிய உபநிஷத்துலேயும் தகர ஆகாசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை பார்த்தோம். அதில் வந்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லுதுன்னு சொன்னேன், நேற்று பேசும்போதே சொன்னேன், தகரம் புண்டரீகம் வேஸ்ம தகரோஸ் மின்னந்தர ஆகாசகம். அதாவது ஒரு இதய கமலத்திலே ஒரு சிறிய வெளி உள்ளது, அந்த சிறிய வெளிதான் தகர ஆகாசம் அப்படி நீங்கள் சாஸ்திரம் சொன்ன உடனே நாம் ஏதோ அது நம்ம உடம்புக்குள்ளே எங்கேயோ இருக்கும் போல் இருக்கு, அது நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குது அப்படி இப்படி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குற அளவுக்கு போகிறோம். ஆனால் அந்த சாஸ்திரம் சொல்கிறது வந்து அது ஏதோ உருவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல, அந்த வெளி அப்படிங்கிறதே வந்து அறிவு தான். அப்போ அந்த அறிவு வந்து வெட்ட வெளிங்கிற தன்மைக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள சித்த ஆகாசமாக அறிவு ஆகாசமாக இருக்கிறதுனால அது ஏதோ சின்னதாக இருக்குங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த வெளிக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள நம்ம உணர்கின்ற அந்த சித்து ஆகாசத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சமே அடங்கி இருக்கு அப்படிங்கிற ஆழமான உண்மையை உபநிஷத்துல சாந்தோக்கிய உபநிஷத்தம் பேசியது என்று நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அனுபவம் நமக்கு எப்படி நிகழ்து, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிதான் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை நமக்கு காட்டி கொடுக்கும். அப்போ நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம், நம்முடைய மனம், எண்ணங்கள் எல்லாம் தோன்றுவது எதில் அப்படின்னா, அந்த சித்த ஆகாசத்தில் தான், அந்த அறிவு ஆகாசத்தில் தான் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமே படைக்கப்பட்டு அதன் வாயிலாக மனம், எண்ணங்கள் என எல்லாமே தோன்றுகிறது என்று நாம் உணர்ந்து கொண்டோம். இந்த பாடத்திட்டங்களும் அதைத்தான் நமக்கு விரிவாக போதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சித்த ஆகாசத்தை, அந்த சித்தாகாச அறிவை உணரச் சொல்லுகின்ற பொழுது உபநிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, அது உன்னுடைய இதயத்தின் உள்ளே உள்ள ஒரு வெளி என்று சொல்கிறது. அதை வந்து ஹிருதய குகை என்று சொல்கிறது என்று நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ அந்த ஹிருதய குகை அப்படிங்கிறது ஏதோ நம்முடைய உடம்புக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அது புரிந்து கொள்வதற்காக, நம்ம பௌதீக இதயத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகான்கள் சுட்டி காட்டுகின்ற வார்த்தை தான் அந்த ஹிருதய குகை அப்படிங்கிறது. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பௌதிக இதயம் அல்ல, அது அறிவின் அனுபவ மையம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் எதை எதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோமோ, இந்த உலகத்தில் இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்ட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற புலன்களையும் மனதையும் கொண்டு இந்த வெளிப்புற பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு சாதாரண எறும்புல தொடங்கி மிகப்பெரிய சூரியன் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அத்தனையும் அந்த அறிவு அனுபவ மையத்தின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. அந்த அறிவின் அனுபவ மையம் இல்லாவிட்டால் நீங்கள் எதையுமே உணர முடியாது, இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே உணர முடியாது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஜடம்னு பேர். அப்போ ஜடமாக இல்லாமல் நம்ம ஒரு உணர்வு பொருளாக இருந்து இப்படி எல்லாவற்றையும் உணர்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர் பரிமாண அனுபவம் தான் இங்க நம்ம உண்டாக்கி கொண்டிருக்கின்ற இந்த சித்தாகாச விஷயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவின் அனுபவ மையம், இப்ப நம்ம இந்த உடம்பு மனசு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இதை நான் என்று நாம் அபிமானித்து கொண்டிருக்கிற ஒரு அஞ்ஞானத்துல கூட உண்மையிலேயே அந்த நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு எழுகின்ற இடம்தான் இந்த சித்தாகாசம். ஆனா நாம என்ன முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற சித்த ஆகாசத்துல நான் ஒரு ஸ்புரணமாகறத வந்து நாம இந்த உடம்பு அப்படின்ட்டு தப்பா புரிஞ்சிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய மனசு தான் காரணம். நம்ம தவறாக அதை புரிந்து கொள்கிறோம். நான் அப்படின்னு நமக்குள்ள ஒரு அறிவு அனுபவ மையம் உள்ள இருந்து ஸ்புரணமாய் கொண்டிருக்கிற அந்த ஹிருதய ஆகாசத்தின் எழுச்சி, அதுதான் இருப்பு, அதுதான் சத்து, அதுதான் சித்தா இந்த உடலை கொண்டு பிரகாசித்து கொண்டிருக்கிற இந்த வைபவத்துல அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய மனப்பான்மையில எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உடல் நான், இந்த மனம் நான் என்று தவறான ஒரு அபிமானத்துல புரிஞ்சுக்கிறது தான் இங்க அஞ்ஞானிகளுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த நிலையை நம்ம மாத்திக்கணும். முதல்ல அந்த நான் என்ற உணர்வு எழுகின்ற இடம்தான் இங்க ஹிருதய ஆகாசம், சித்தாகாசம், தகர ஆகாசம், ஹிருதய குகை என்று பலவாறாக அழைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த பெயர்களுக்கும் விளக்கம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப சித்தாகாசம் அப்படின்னா அது எல்லையற்ற அறிவு வெளி, அதுக்கு பேர் தான் வெட்ட வெளி. அதாவது சித்த ஆகாசமான அறிவு ஆகாசம், அந்த அறிவு ஆகாசம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் பொருள் என்ன அப்படின்னா அது எல்லையற்ற அறிவு வெளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தகர ஆகாசம் அப்படின்னா என்னன்னா அந்த இதயத்தில் அனுபவிக்கப்படுகின்ற அதே அறிவு வெளி தான், அதுக்கு தகர ஆகாசம் என்று பெயர். அதாவது சித்தாகாசம்ங்கிறது எல்லையற்ற அறிவு வெளியாக இருந்தாலும் அது நம்முடைய பௌதீக உடம்புக்குள்ள நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வின் மூலமாக நம்மிடத்திலே பிரகாசிக்க தொடங்குகின்ற அந்த இருப்பின் அதிஷ்டானம், இந்த உடம்பு இயங்குவதற்கான அந்த இருப்பின் அதிஷ்டானம் இந்த உடம்பிலேயே மையம் கொண்டிருக்கு, அதுக்கு பேர் தகர ஆகாசம் என்று பெயர். அது வந்து நம்முடைய இருதயத்தில் அனுபவிக்கப்படுகின்ற அறிவு வெளி. ஆனால் அந்த அறிவு வெளி நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பௌதீக இதயத்தின் மூலமாக கிடையாது. அது உண்மையான தகர ஆகாசத்திலே நாம் அனுபவிக்கின்ற அந்த அறிவு வெளியை ஹிருதய குகை என்று ரிஷிகள் சொன்னாலும் அது நான் எனும் உணர்வு எழுகின்ற ஒரு உள்ளார்ந்த மையம் என்றுதான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம இதை ஆழ்ந்து விசாரித்து பார்த்தா இந்த மூன்றும் ஒரே பரம்பொருளைத்தான் குறிப்பிடுகிறது என்று நம்ம பார்த்தோம். அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வெளியே பெரிய ஒரு ஆகாசம் இருக்கு, அந்த நீல வானத்தையே நீங்க பார்த்துட்டு மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் வழியா பார்த்தா அதே வானம் தான் தெரியும். ஆனா அந்த வானம் என்ன முழுசா தெரியாது, அந்த ஜன்னலுக்குள்ள என்ன பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்க்கலாம், அவ்வளவுதான். அப்படி அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு, நம்ம வெளியே இருக்கிற வானம் வந்து சித்தாகாசமா இருந்தா அது ஜன்னல் வழியா பார்க்கும்போது தகர ஆகாசம் என்பதாக சிறிது மாற்றம் அடைகிறது, அவ்வளவுதான். அப்ப அந்த ஜன்னல் எங்க இருக்கு, அதான் ஹிருதய குகை, அந்த ஜன்னல் தான் ஹிருதய குகை. ஆனா ஆகாசம் ஒன்றுதான், வானம் ஒன்றுதான், ஆனா அதை பார்க்கிற பரிமாணங்கள் மாறுது பாத்தீங்களா. அந்த அடிப்படையில் தான் இங்கே சித்தாகாசம், தகர ஆகாசம், ஹிருதய குகை அப்படிங்கிறதெல்லாம் சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து ஒரு தியான நிலைக்கு போகிறோம், தாரணா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை முடிஞ்சு தியானம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே போய் நம்மையே நாம் அமைதியாக உணர்கின்ற ஒரு உண்மை தெளிவாக அனுபவமாகும் போது, அதாவது அந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவினுடைய அதிஷ்டானம் தான் சத்து, அறிவு வந்து சித்து. அப்போ அந்த சித்தினுடைய அதிஷ்டானமாகிய சத்து வந்து நான் ஏற்கனவே சொன்னோம், அது அமைதி, பூரண நிறைவு, திருப்தி. அப்போ அப்படிப்பட்ட அமைதியை நாம் அனுபவமாக்குவதுங்கிறது எப்படின்னா, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் தோற்றுவித்த இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சி மனசு விவகாரங்களிலிருந்து விடுவித்து கொண்டு இந்த உலக விஷயங்களை எல்லாம் அப்படியே வெற்று பார்வையாக பார்க்கறது இல்லையா, அல்லது சாட்சியாக பார்க்கறது இல்லையா, அந்த உண்மை தெளிவாக தெரிகின்ற நிலையிலே எண்ணங்கள் வருகின்றன போகின்றன, ஆனால் அவற்றை அறிகிற ஒரு அமைதியான சாட்சியாகிய நான் எப்போதும் இருக்கின்றேன் அப்படின்னு என்னையே நான் வைத்துக்கொண்டு பார்க்கின்ற அந்த நிலைக்கு பேரு சித்தாகாசம். சித்தாகாசம்னா நான் தான் இருக்கிறேன், என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்வதுதான் சித்தாகாசம். அப்ப வேதாந்தம் இதை எளிமையா எடுத்து சொல்லுது, அது ஆத்ம ஞானத்தை இப்படிதான் நமக்கு புகட்டுது, அப்படி நீங்க பெறுகின்ற ஆத்ம ஞானம் என்பது ஏதோ புதிய ஒன்றை பெறுவது அல்ல, அது நாம் எப்போதும் இருந்த அந்த சாட்சியை அறிகின்ற அறிவு என்றுதான் உபநிஷத்துகள் வேதாந்தங்கள் எல்லாம் நமக்கு விளக்கம் கொடுக்குது. அப்படி விளக்கம் கொடுக்கும் போது நமக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, தத்துவமசி, நீ அந்த பரம்பொருள், நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு ஒரு மகாவாக்கிய உபதேசத்தை வேதாந்த சாஸ்திரம் நமக்கு விளக்கம் கொடுத்தது. அப்போ நம்ம பார்க்குற இந்த சிதாகாசம் என்றது பரம்பொருளின் எல்லையற்ற அறிவு வெளி, அது தகர ஆகாசம் என்று நம்முடைய இதயத்திலே அனுபவிக்கப்படுகின்ற அறிவு ஒளி, அது எங்கு இருக்கிறதுனா அறிவு வெளிப்படும் உள்ளார்ந்த மையம் எனப்படுகின்ற இந்த உடலின் மூலமாக வெளிப்பட்டு பிரகாசிக்கிறது. அப்படிதான் இங்கே வந்து ஆத்மா பிரம்மம் நம்மை வெளிப்படுத்தி காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஹிருதய குகை அப்படிங்கிறது இப்போ நம்ம உடம்புக்குள்ளே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால், சாஸ்திரம் அதை என்ன சொல்லுதுன்னா, அந்த ஹிருதய குகைங்கிறது உன் உடம்புக்குள்ளே இல்லை, அது வந்து தட்சிணாமூர்த்தி தத்துவம் அப்படின்னு அருமையாக சொல்லிடுது. ஏன்னா அது மௌனம், அதுதான் சத்து இருப்பு, அதுதான் பிரம்மம், அதுதான் குரு. அப்போ எப்படி அதை சொல்லுது, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் மௌனம் வியாக்கியா அப்படின்னு ஒரு செயல் இருக்கும், மௌனம் வியாக்கியா பிரகடித்த பர பிரம்ம தத்துவம் யுவானம். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தட்சிணாமூர்த்தி தன்னுடைய உபதேசத்தை வெளிப்படுத்துவதற்காக சனகாதி முனிவர்கள் முன்னாடி தோன்றி சின்முத்திரையில் மௌனத்தை காட்டி கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மைண்டு லெவலில் தட்சிணாமூர்த்தின்னு யாரோ ஒருத்தர் வந்தார், வந்துட்டு அப்படியே மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்து சின்முத்திரை காட்டினார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் தட்சிணாமூர்த்தி வெளியே வரல, அதாவது புறத்தில் வரவே கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற ஹிருதய குகையில் பிரகாசிக்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம் தான் தட்சிணாமூர்த்தி. அதை வந்து சனகாதி முனிவர்கள் நால்வரும் தன்னுள் உணர்ந்தார்கள், அதுதான் இங்கே மிகப்பெரிய ரகசியம். நிறைய பேர் தட்சிணாமூர்த்தி வெளியே வந்தாங்க, வந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் உண்மையில் தட்சிணாமூர்த்தி உருவத்தில் வரமாட்டார். ஏன்னா நிர்குணஸ்வரூபம் அது, அதாவது அதுக்கு உடலே கிடையாது. அப்படி இருக்கும்போது அது எப்படி மனித உடல் எடுத்து வரும், அப்படி மனித உடல் எடுத்து வந்தால் அது சர்க்குணமாக மாறிடும், நிர்குணமாக இருக்காது. அப்படி சர்க்குணமாக வந்துட்டால் யார் உடல் எடுத்து வந்தாலும் உடலுக்கான நியதி இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உடலுக்கான நியதி என்னென்னா வருவது போய்த்தான் தீரும். அப்புறம் உடலுன்னு ஒன்று வந்துட்டால் அந்த உடலுக்கான சுகத்துக்கங்கள் இருக்கும், அப்போ இதையெல்லாம் அனுபவிக்கணும். அப்போ இந்த நிலைக்குள்ளே அது கடவுளே வந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுதான் நடைமுறையில் நம்ம பார்க்கின்ற படைப்பிலே வந்த தேவதைகள் ஸ்ரீகிருஷ்ணன் ராமன் போன்றவர்கள் எல்லாம் நம்ம அவதாரம் என்று சொல்கிறோம் இல்லையா. அவதாரம் என்று ஏன் சொல்கிறோம்னா, அதாவது தெய்வமே வந்து மனிதனாக பிறக்குது அப்படின்னு சொல்கிறத அவதாரம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி தெய்வம் வந்து மனிதனாக பிறந்தால் அந்த மனிதனுக்கான நியதிக்குள்ளே வாழ்ந்து தான் ஆகணும், அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்போ அப்படி தப்பிக்க முடியாத நியதிக்குள்ளே ராமனுடைய வாழ்க்கை எப்படி, கிருஷ்ணனுடைய வாழ்க்கை எப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றில் புராணங்களில் படிக்கிறோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சர்க்குணமாக வந்தால் அது மைண்டாக மாறும்போது அதில் சுகமும் தூக்கமும் கலந்துரும். ஆனால் நிர்குணமான தட்சிணாமூர்த்தி உடம்புல வரவே இல்லை, அவர் ஒரு தத்துவம் தான். இது எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியுமோ எனக்கு தெரியாது, ஆனால் சாஸ்திரம் எப்படி தான் சொல்லுது, தட்சிணாமூர்த்தி என்பது வெறும் தத்துவம், அவர் உடல் எடுத்து வரவே கிடையாது. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி எங்கே இருக்கார் தெரியுமா, ஹிருதய குகையில் இருக்கிறார். மௌனம் வியாக்கியா, சத்தியமாக சத்தா எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட அவருடைய இருப்பிடம் தான் இங்கே நாம் வந்து நமக்குள்ளே பார்க்குற இருப்பிடம். ஆனால் அது எங்கே அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது அறிவு, அதாவது குரு, அது அது நமக்குள்ளே இருந்து பிரகாசிக்கிற ஒரு பிரகாசம் தான் நம்ம இடத்துல சித்தா வெளிப்பட்டு காணப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. அப்படி சித்தா வெளிப்பட்டு காணப்படுகின்ற அந்த நிலையில் இந்த உலகம் படைக்கப்பட்டு வெளியே ஒரு வெட்ட வெளி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்புறம் அதில் நிறைய படைப்புகள் உண்டானது போல் தெரியுறதெல்லாம் என்னுடைய இருப்பினால் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஹிருதய குகை விழித்து கொள்ளும் போது நடக்கும், அப்போ தான் அது சாத்தியமாகும். அப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ பௌதிக இதயத்துக்கு வலது புறம் உள்ள இதயமா அல்லது ஆக்னா சக்கரமா, மூன்றாவது கண் என்ற அந்த பிரம்மரந்திரமா, அல்லது நம்முடைய பௌதிக உடலுக்குள்ள மூளையில் இருக்கக்கூடிய பீனியல் சுரப்பியா அப்படின்னு நம்மலாம் பல ஆராய்ச்சிகள் பண்ணால் அப்படியெல்லாம் வந்து பௌதிக பொருளாக நாம் அதை உணர முடியாது. அதாவது ஒரு பீனியல் சுரப்பி அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாண்டு தான், அந்த கிளாண்டு எப்படி வந்து தட்சிணாமூர்த்தி ஆக முடியும், அல்ல அது எப்படி ஒரு அறிவின் இருப்பிடமாக இருக்க முடியும், அப்படியெல்லாம் இருப்பிடமாக இருக்க முடியாது. அது புரிதலுக்காக, அதாவது ஞானம் பிரகாசிக்கின்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு நம்ம அந்த இடத்த சுட்டி காட்டுறோம் அல்லது தொட்டு காட்டினாலும் அது ஒரு மிக நுண்ணியமான முக்கியமான ஒரு விஷயம் என்று தான் இங்கே சாஸ்திரம் பேசுது. அப்போ இதை பற்றி இங்கே வேதாந்த சாஸ்திரம் பேசும்போது நீ உடலே அல்ல அப்படிங்கிறத ஏற்கனவே நமக்கு வெளிச்சம் பண்ணி காட்டிடுச்சு இல்லையா. நீ உடம்பு கிடையாது, இந்த பஞ்ச பூதங்கள் நீ கிடையாது, பஞ்ச கோஷங்கள் நீ கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த உடம்புக்குள்ளே எங்கே வந்து உனக்கு அந்த இறைத்தன்மை இருக்குது? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இறைத்தன்மையாக இருக்குது, ஆனால் அது இறைவனின் ஒரு பகுதி அவ்வளவுதான். அப்போ அந்த இறைவனுடைய ஒரு பகுதியில் அது பிரகாசிக்கின்ற அந்த நிலையில் தன்னைத்தான் அது உணர்கின்ற ஒரு உயர்ந்த நிலையை தான் இந்த ஹிருதய குகை அப்படிங்கிற சித்தாகாசம் தகர ஆகாசம் அப்படிங்கிற பல பெயர்களில் நமக்கு ரிஷிகளும் சித்தர்களும் காட்டி கொடுக்குறாங்க. அப்போ நாம் இந்த வேதாந்த பார்வை அல்லது யோக தந்திர பார்வை அல்லது ஞான மரபு தட்சிணாமூர்த்தியினுடைய பார்வை அல்லது நவீனமாக நம்மிடத்தில் வாழ்ந்து மறைந்த பகவான் ஸ்ரீ ரமணருடைய பார்வையில் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு ஹிருதய குகை அப்படிங்கிற உபனிஷத்தினுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் ஹிருதய குகையாம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறதுல பிரம்மம் இதய குகையில் விளங்குகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது. அதை சொன்னாலும் இதயம் என்பது உடல் உறுப்பு அல்ல, அது அறிவு மையம் என்பதை உபனிஷதங்கள் ஆழமாக விளக்குகிறது. அப்போ அந்த அறிவு மையம் வந்து மையம் கொண்டுள்ள அந்த நிலையில அது ஒரு ஊடகத்தை கொண்டு நான் எனும் உணர்வை உண்டாக்குகிறது. அப்படி நான்ங்கிற ஒரு உணர்வை அது உண்டாக்கும் போது அது வெளிப்பட்ட ஊடகம் வந்து தாவரத்தில் தொடங்கி, அதாவது ஒரு உணர்வு மையமாக அந்த தாவரத்தில் தொடங்கி ஆறாம் அறிவு பரிமாணத்தில் மனிதன் என்ற நிலையில் அது வெளிப்பட்டு காணப்பட்டாலும் கூட அங்கே ஆறாம் அறிவு பரிமாணத்தில் வந்து பகுத்தறிவு பரிமாணத்தில் இது போன்ற அத்தியாத்ம ஞான பாதையில் வருகின்றவன் மட்டும்தான் தன் உண்மை நிலையை நானுங்கிற தன்னுணர்வை அந்த சித்தின் ஆதாரமாக இருக்கின்ற சத்தை அனுபவமாக்க முடியும். அப்போ அந்த நிலையில் அவனுக்கு வந்து நான் தான் இருக்கிறேன், நானுங்கிற அந்த ஸ்புரணம் என்னுடைய இருப்பினால் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய இருப்பினால் இங்கே எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை அவன் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த அடிப்படையில் யோக சாஸ்திரம் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய சில சக்தி மையங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு அது அநாகத சக்கரத்தில் வந்து மார்பு மையப்பகுதியாகவும் ஆக்னா சக்கரத்தில் வந்து புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியும் சகஸ்திரஹாரத்தை வந்து தலையின் உச்சியில் இருக்கிற மாதிரியும் சொன்னாலும் இது எல்லாமே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தியின் தொடர்பு மையங்கள் என்று தான் பார்க்கணுமே தவிர அதுக்கும் அந்த அறிவுக்கும் அந்த உடல் ரீதியான தொடர்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடம்புக்குள்ளே அது வருவதில்லை, அதாவது உடம்பின் மூலமாக பிரகாசிக்குது. அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ சூரியன் வெளியத்தான் இருக்கும், ஆனால் கீழே இருக்கிற ஒரு நீர்நிலையில் பட்டு பிரகாசிக்கும். சூரியன் வெளியத்தான் இருக்கும், கீழே இருக்கிற கண்ணாடி துண்டில் பட்டு பிரகாசிக்கும். அப்போ அப்படி பிரகாசிக்கும் போது அந்த சூரியனுடைய ஒளியையே வாங்கி அது வெளிப்படுத்துவது போல தோன்றினாலும் உண்மையிலே அந்த ஒளியானது அந்த கண்ணாடிக்கு உரித்தானதா அப்படின்னா இல்லை, அது சூரியனுக்கு உரித்தானது. அது மாதிரி இங்கே பிரம்மத்துக்கு உண்டான அந்த அற்புத அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு நிலை அது வெளிப்படுகின்ற ஒரு ஊடகமாகத்தான் இந்த உடலை பார்க்கணுமே தவிர இந்த உடம்பே அந்த அறிவாக மாறிடுச்சு அல்லது அந்த அறிவு மூலமாக பிரகாசிக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. அப்போ நாம் இங்கே கொஞ்சம் அப்டேட் ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம் இந்த உடம்பையும் மனசையும் கடந்து அந்த உண்மை உணர்வை நம்ம பிடிச்சிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த தனி உடலும் இல்லைங்கிறது நமக்கு புரிய வரும். அதுதான் கொஞ்சம் உயர் பரிமாண அனுபவம். அப்போ அதை அடையிறதுக்கு யோக மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ன சக்கரத்தை தூண்டுறாங்க, அது மன கட்டுப்பாட்டுக்கான சக்கரம். சகஸ்ரஹாரத்தை காட்டி கொடுக்குறாங்க, அது சமாதி அனுபவம். ஆனால் வேதாந்தம் அந்த ஆத்ம ஞானம் போன்ற இந்த சக்தி மையங்களுடன் கட்டாயமாக இணைக்கப்படுவது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ரமண மகரிஷி இந்த ஹிருதயம் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர் ஹிருதயம் என்பது ஒரு உறுப்பு அல்லங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டார். சுய அறிவின் மூல நிலை என்று சொல்கிறார், அதாவது நம்முடைய உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ்னுடைய முக்கிய நிலை அது, அதுதான் அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறார். அப்போ அதை தியானம் செய்ய உதவுகின்ற ஒரு குறிப்பை சொல்லும்போது உடலில் உணரும் போது இந்த மையம் மார்பினுடைய வலது புறத்தில் இருப்பதாக உணரப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அது வந்து பிசிக்கல் ஆர்ட் கிடையாது, பௌதிக இதயம் அல்ல அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லது பீனியல் சுரப்பியானா அதுவும் கிடையாது, அப்ப எதுக்காக அப்படி சுட்டி காட்டுறாங்க? அது உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சுரப்பியா, நரம்பு மண்டலமா, உடலினுடைய ஒரு பகுதியானா? அப்படி எதுவுமே கிடையாது. அது உண்மையா அது என்னன்னா, மௌனத்தின் மூலமாக வெளிப்படுகின்ற ஒரு தத்துவம் அப்படிங்கறத நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த பாயிண்ட் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப சத்துங்கிற அதிஷ்டானம் உங்ககிட்ட பிரகாசிக்கணும் சித்தா அப்படின்னா, அதுக்கு நீங்க அந்த அதிஷ்டானம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது மௌனம். அதனிடத்துல எந்த அசைவும் இல்லை, அதுதான் இருப்பு, பிரம்மம். ஆனா அந்த பிரம்மத்தினுடைய இருப்பினால இங்கு இருப்பது போல இந்த உலகம் தோன்றுவதற்கு ஒரு ஊடகமா இந்த உடலும் மனசும் உண்டாக்கப்பட்டு நடைமுறையில இருப்பதினால, அந்த உடலின் பரிமாண வளர்ச்சியில மனித உடல் எடுத்தவர்கள் மட்டும்தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற விசாரணையை மேற்கொள்ளும் போது தன்னுடைய உண்மை சுயத்தை உள்வாங்கி உணர்கின்ற அந்த நிலை, அது எப்படி சாத்தியம்? அந்த பிரம்மத்தை தொடுகின்ற பொழுது, அந்த மௌனத்தை தொடுகின்ற பொழுது அப்படி புரிஞ்சுக்கணும். பிரம்மத்தைனா பிரம்மம்னா ஏதோ அப்படி நினைச்சக்கூடாது. அந்த மௌனம், அந்த அமைதி, அந்த இருப்பு, அதை தொடுகின்ற பொழுது நமக்கு என்ன நடந்துடும்னா, அந்த உண்மையா நான் தான் அது அப்படிங்கிற நம்மையே நமக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு நிலை நடக்கும். அது வந்து சுயஸ்புரணமா நடக்கும். அதுதான் நானுங்கிற என்னுடைய அதிஷ்டானம், பேஸ்மெண்ட்னு தெரியும். அதுக்கு விளக்கமே கொடுக்க முடியாது. அப்ப அதை நானுன்னு நம்ம உணர்வதற்காக இந்த கையானது என்ன பண்ணுதுன்னா, இருதயத்தை நோக்கி திரும்பும், நான் அப்படின்னு காட்டும். அது பாடி அட்டாச்மெண்ட நோக்கி அப்படி திரும்புறதுனால அங்க இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது. அது நானும் தன்னை காட்டுறதுக்கு ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணி நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி தான் ரமண பகவானும் காட்டி கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு தான் நம்ம உதாரணம் எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அதாவது அதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த சத்து ஒரு வெள்ளை திரை மாதிரி இருக்கு, அதுல திரைப்படம் ஓடுகிறது. அப்படி ஓடுகின்ற திரைப்படத்துல சில காட்சிகளை நம்ம பார்க்கிறோம், அதுல இருக்கின்ற ஒளிகளை நம்ம கேட்கிறோம். ஒரு திரைப்படம் ஓடுதுன்னா அந்த திரைப்படத்துல வந்து ஒளியும் ஒளியும் இருக்கு. ஒளியும் ஒளியும்னா லைட்டும் இருக்கு, சவுண்டும் இருக்கு. ஆனா அந்த லைட்டும் சவுண்டும் ப்ரொடியூஸ் ஆன உடனே அந்த திரை எங்கீங்க? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த படத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீனு, பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீன் வந்துட்டு இருக்கு, இல்ல ஒரு டூயட் சீன் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச சீனா ஓடிட்டு இருக்கு. அப்ப ஓடும் போது உங்க மனசுக்கு அந்த திரை தெரியுமா, படம் தெரியுமா? படம் தான் தெரியும். அந்த படம் ஓடுறதுக்கான அதிஷ்டானம் திரை யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சினிமா தான் இதுக்கு உதாரணமா உங்களுக்கு விளக்க முடியும். வேற எந்த வகையிலயும் நான் வந்து சத்தை காட்டி கொடுக்க முடியாது. அப்ப இருப்புங்கிற அந்த வெள்ளை திரைய நீங்க படம் ஓடும்போது பார்க்க முடியாது. படம் ஆஃப் ஆனா தான் வெள்ளை திரை பார்க்க முடியும். இது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க சத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்ப சத்து என்பது ஒரு வெள்ளை திரை மாதிரி இருக்கு. அந்த வெள்ளை திரையின் மீது படம் ஓடுனா படத்துலதான் நம்ம மூழ்கிடுவோமே தவிர வெள்ளை திரை மறைந்து போகும். அப்ப படத்துல இருக்கிற சீன்ல சுவாரஸ்யமா, ஆஹா அற்புதம், அருமையான ஃபைட்டு, அட்டகாசமா நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த படத்துல மூழ்கி போய் அந்த டூயட் சீனோ, ஃபைட் சீனோ, ஆக்ஷன் சீனோ எதையோ நம்ம என்ஜாய் பண்றோம்ல, அதே சேம் என்ஜாய்மெண்ட் தாங்க இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இந்த உலகம் அப்படிங்கிற வாழ்க்கையில இப்ப நீங்க சுவாரஸ்யமா இருக்கிறீங்க, அப்படியே பரபரப்ப காலையில எழுந்திருக்கிறீங்க, குளிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, அந்த வேலை இந்த வேலைன்னு இழுத்து போட்டுக்கிட்டு எதையோ செய்யறீங்க, அப்படியே பயங்கர ஆர்ப்பாட்டமா உங்க லைஃப் போயிட்டு இருக்கு. அப்புறம் சாயந்தரம் டயர்டா வீட்டுக்கு வர்றீங்க, வந்து அதை இதை முடிச்சுட்டு தூங்கிடுறீங்க, திருப்பி காலையில் எழுந்து ஓடுறீங்க. இன்பிட்வீன் இந்த கேப்பில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சினிமாவுக்கு போகிறீங்க, பார்க்குக்கு போகிறீங்க. பட் எல்லாமே உங்கள் லைஃப்பில் பிஸி ஷெட்யூலாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த தூங்குற நேரம் தவிர மீதி எல்லா நேரத்துலையும் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஓடுகின்ற ஓட்டத்தில் அந்த ஓட்டத்துக்கான அதிஷ்டானத்தை நீங்கள் விட்டுட்டீங்க பார்த்தீங்களா, அதைத்தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அந்த அதிஷ்டானத்தை விட்டுட்டீங்க, அந்த வெள்ளை திரையை மறந்துட்டீங்க, அந்த வெள்ளை திரை தெரியாம படத்துல மூழ்கிட்டீங்க, சினிமா சீன்ஸ்ல இன்ட்ரெஸ்டா போயிட்டீங்க. அப்ப சீன்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களே தவிர அந்த பேஸ்மெண்டா வெள்ளை திரை இருப்பது உங்களுக்கு தெரியாது. அப்ப எப்போக்கு வெள்ளை திரை தெரியும்? சினிமா தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போனா வெள்ளை திரை தெரியும், அல்லது இன்டர்வல் விடும்போது வெள்ளை திரை தெரியும். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான், படத்தை ஆஃப் பண்ணுவான். ஆஃப் பண்ண பிறகுதான் நம்ம, அப்பதான் படம் ஆஃப் ஆன பிறகு நம்ம சுய நினைவுக்கே வருவோம். அது வரைக்கும் சுய நினைவுல இருக்க மாட்டோம், படத்திலேயே இருப்போம். படம் முடிஞ்ச பிறகு கட் ஆன பிறகுதான் ஓ தியேட்டர் தான் உட்காந்துருக்கோம், என்ன வாங்கி சாப்பிடலாம், பாப்கார்ன் வாங்கலாமா, ஐஸ்கிரீம் வாங்கலாமா, அப்பட்டு அப்பத்தான் சுய நினைவுக்கு வருவோம். அது வரைக்கும் நம்ம படத்துக்குள்ளேயே இருப்போம். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படம் ஓடிட்டு இருக்கு, விஜய் படம், அஜித் படம், கமல்ஹாசன் படம்லாம். அதே மாதிரி இங்க நம்ம ஃபேமிலி படம் ஓடிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபேமிலி படத்தில் இது நம்ம குழந்தைங்க, இது என்னுடைய கணவர் அல்லது இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய உத்தியோகம், இது என்னுடைய முதலாளி, இப்படின்னு எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஓட்டம் எப்போ நிற்கும்? மரணத்தில் நிற்கும், ஆழ்ந்த உறக்கத்தில் நிற்கும். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தை நம்ம பொருட்படுத்துவது கிடையாது. ஏன்னா திருப்பி நம்ம அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுனால அது ஒரு ரெஸ்ட் கொடுக்குற இடமா நம்ம பார்க்குறோம் ஆழ்ந்த உறக்கத்தை. ஆனால் மரணம் எவ்வளோ நம்ம வச்சுருந்தாலும் மரணம் வரும்போது அத்தனையும் காணாமல் போயிடுதில்ல. மரணம் மட்டும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் உறவுகளையும் விட்டுத்தாகணும், உத்தியோகத்தையும் விட்டுத்தாகணும், உங்கள் பேங்க் பேலன்ஸையும் விட்டுத்தாகணும். திருப்பி எடுக்க முடியாது மரணத்தில். ஆனால் கனவுலையோ தூக்கத்திலையோ நீங்கள் மீண்டும் வருவதனால எடுத்துக்கலாம். நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா விழிச்சுக்கிட்ட பிறகு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அப்படியே இருக்குங்க, நான் போட்டது டெபாசிட்டில் அப்படியே இருக்குது. அப்புறம் நான் இன்னைக்கு காலையில் இன்ஜினியர் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன், இப்போ நான் இன்ஜினியர் வேலைக்கு தான் போகிறேன், நான் ஒன்றும் டாக்டர் வேலைக்கு போக முடியாது, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அந்த படிப்பு. அப்போ இப்படி தான் நம்மளுடைய ரொட்டீன் லைஃபு, அந்த ஷெட்யூல் வந்து அப்படியே அப்ளை ஆகிட்டே இருக்கும், ஆஸ் யூஷுவல் லைஃபு. அப்போ இதை தான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சினிமா, அந்த சினிமாவில் வந்து சீன் கட் ஆகாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த சீன் கட் ஆகாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இது படம் தான், இது திரைப்படம் தான், திரை தான் இதுக்கு அதிஷ்டானம்னு தெரிஞ்சவன் யாராக இருப்பான்? அந்த படத்தை எடுத்த டைரக்டராக இருப்பான், இல்லைன்னா கதை எழுத வசனகர்த்தாவாக இருப்பான். இப்படிப்பட்டவங்க தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிப்பாங்க இல்லையா. அதாவது நம்மள மாதிரி வியூவர்ஸ், அதாவது விசிட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, படத்தை மட்டும்தான் பார்ப்போம், அதில் சுவாரஸ்யமாக மூழ்கிடுவோம். ஆனால் டெக்னிக்கல் டைரக்டர்ஸோ அல்லது டெக்னிக்கல் அந்த படத்தை எடுத்த முக்கியமான ஆட்களோ, அந்த சவுண்ட் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறவரோ, அந்த ஒளியில் ஒர்க் பண்ணுறவரோ, அதாவது நிறைய சொல்கிறாங்க இல்லையா ஃபோட்டோகிராஃபி, அந்த அந்த வேலை இந்த வேலை அப்படின்ட்டு, அந்த எடிட்டிங், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா படம் பார்க்க மாட்டாங்க, அந்த படத்தில் இருக்கிற குறைகளை பார்ப்பாங்க. இது இப்படி கொஞ்சம் மாற்றி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும், அதை அப்படி பண்ணால் நல்லா இருந்திருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் சீன் மாற்றிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அதை படமாக பார்க்கல, அவங்க தொழிலாக பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் அது ஒரு வெள்ளை திரையில் ஓடிக்கிட்டு இருக்கிற திரைப்படம்ட்டு. அது எதனால், நம்மள மாதிரி சினிமா பார்க்கறதுக்கு மேலே அப்டேட் ஆகியிருக்காங்க அவங்க, அந்த படத்தையே எடுத்தவங்க அவங்க. அப்படி தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஞானிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதை சொல்கிறதுக்கு வர நினைப்போம். படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் படத்தில் மூழ்கிட்டு உலகத்தை விட்டுட்டோம், அதாவது நம்ம இருப்பை விட்டுட்டோம், உலகத்தை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், இருப்பை விட்டுட்டோம். ஆனால் ஞானிகள் வந்து உலகம் வந்து உண்மை இல்லை, அது படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது என்னுடைய அதிஷ்டானத்தில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற தெளிவில் இருப்பாங்க. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுடைய மையம் உங்களுக்கு புரியும். அப்போது அந்த மையம் புரிஞ்சதுக்கு பேர் தாங்க ஹிருதய குகை. அந்த ஹிருதய குகைங்கிறது எங்கேயோ வெளியில், உங்களை நீங்கள் உணர்றது. அப்போ அந்த சரியான புரிதல் வரணும்னா, அப்போ அந்த ஹிருதய குகைக்கான விளக்கம் கொடுத்துருங்க. சரியான புரிதல் வரணும்னா, ஹிருதய குகை என்பது பௌதிக இதயம் அல்ல, ஹிருதய குகை என்பது பீனியல் சுரப்பி அல்ல, ஹிருதய குகை என்பது சக்கரங்களின் மையம் அல்ல. அது என்ன தெரியுமா? ஹிருதய குகை என்பது சுத்த சாட்சி, அதுதான் ஆத்மா. அந்த ஹிருதய குகை தான் ஆத்மா, அந்த ஹிருதய குகை தான் நான். அப்போ நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போ அமைதித்தன்மையை தன்னுள் உணர்கின்றதோ, அது தன்னுடைய இருப்பிடத்தை உணர்ந்து கொண்டது, தன்னுடைய பேஸ்மெண்ட்டை பிடித்து விட்டது என்று அர்த்தம். அந்த இடத்துக்கு பேர் தாங்க அமைதியான விட்ட வெளி, அதுக்கு பேர் தாங்க சித்தாகாசம், அதுக்கு பேர் தாங்க தகர ஆகாசம், அதுக்கு பேர் தாங்க ஹிருதய குகை அப்படின்ட்டு இங்கே சாஸ்திரம் நிரூபணம் பண்ணுது. அப்போ ஹிருதய குகை அப்படின்னாலும், தகர ஆகாசம்னாலும், சித்தாகாசம்னாலும், அதாவது புரிதலுக்கான வார்த்தைகளை மாற்றி மாற்றி உங்களுக்கு சொன்னாலும், உண்மையில் அது நீங்கள் தான், அது உங்களுடைய இருப்பு தான். ஆனால் நான் தான் அப்படி இருந்து கொண்டு இதையெல்லாம் அனுபவமாக்குகிறேன், அதற்கான ஊடகத்தை உண்டாக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத புரியும் போது உங்களுக்கு அந்த நிலைப்பாட்டில் நிற்க முடியும். அதற்கு பேர் தான் சாட்சி. அதுதான் சமஸ்கிருதத்தில் ஹிருதயா அப்படிங்கிற ஒரு சொல்லை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஹிருதயா அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஹுரு கூட்டல் தா கூட்டல் யா, ஹிருதயா அப்படின்னா ஹுருன்னா எடுத்துக்கொள்ளுதல் அல்லது ஈர்த்தல் அப்படின்னு அர்த்தம், தான்னா கொடுத்தல் வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம், யான்னா இயங்குதல் அல்லது பரவுதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஹிருதயம். அப்போ எல்லா அனுபவங்களையும் எடுத்துக்கொண்டு வெளிப்படுத்தி பரவ செய்கின்ற ஒரு மையம், அதுதான் ஹிருதயம். அப்போ இந்த ஓமானத்தை நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, இந்த ஹிருதயம் என்பது நம்முடைய உடலில் இருக்கின்ற எந்த உறுப்பும் கிடையாது. அப்போ என்ன, எப்படி இது இயங்கிட்டு இருக்குன்னா, இது வந்து ஒரு தொடர்பில்லா மின்சாரம் போனது, அதுதான் நிர்குண வடிவம், அறிவு மையம். அது வந்து பிரகாசிக்கத்தான் செய்யும், அது அதில் போய் ஒட்டவே ஒட்டாது. அப்போ அது ஒட்டாத பொருளை வந்து ஒட்டி கொண்டது என்று சொல்லக்கூடாது. அப்போ நாம் இந்த உடம்புல இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, இந்த உடம்பு என்னிடத்துல இருக்குன்னு சொல்லணும். அதாவது அப்டேட் ஆனால் என்ன நடக்கும்னா, நான் இருப்பதினால் இந்த உடம்பு இருக்கு, நான் இருப்பதினால் இந்த மனசு இருக்கு, நான் இருப்பதினால் இந்த உடம்புல புலன்கள் வேலை செய்யுது. ஆனால் நானோ இந்த உடலுக்கும் மனதுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவன். அதுதான் ஆத்மா, பிரம்மம். அதுதான் என்னுடைய உண்மை நிலை, அதுதான் என்னுடைய மையம். அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது, தகரம் புண்டரீகம் வேஸ்ம தகரோஸ் மின்னந்தர ஆகாசகா அப்படின்னு அருமையா. அந்த இதய கமலத்திலே ஒரு சிறிய வெளி இருக்கிறது, அந்த வெளிக்குள் முழு பிரபஞ்சமும் அடங்கி உள்ளது அப்படின்ட்டு தகர ஆகாசத்தில் நம்ம பார்த்தோம். இது நம்முடைய தியான வகுப்பில் இந்த தகர ஆகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் உணரணுங்கிறதுக்காக தான் அந்த தியானமே கொடுத்துருக்கோம். தகர ஆகாச தியானம் நீங்கள் செய்கிறதே வந்து நீங்கள் அந்த இதய மையத்தை பிடிச்சி நான் தான் அதுன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்வதற்கான ஒரு உயர் பரிமாண தியானம் அது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த தியானத்தினுடைய வேல்யூ தெரியறதில்லை, அந்த தியானம் என்னன்னே புரியறதில்லை. அது நமக்கு நல்லாவே தெரியுது, ஆனாலும் யாராவது ஒரு சிலர் உணர்வாங்க அவங்களுக்கான அந்த தியானம், அவ்வளோதான். அதாவது இப்போ நம்ம இந்த நடைமுறையில் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது கிடையாது. அது யாருக்கு பயன்பட வேண்டுமோ அவர்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக இயற்கையினுடைய நீதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் இங்கே எல்லாமே, கல்வி வேதம் எல்லாமே அப்படி தான். இப்போ அத்தியாத்ம ஞானம் இந்த வேத கல்வியெல்லாம் ரிஷிகள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து சேர்த்துணுங்கிறதுக்காக படைக்கல, அது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக படைச்சிருக்காங்க. அப்படி தான் இங்கே இதை எல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த தியானமும் அந்த தியானத்தில் தன்னை உணர்கின்ற அந்த உயர்பரிமாண அனுபவமும் எல்லோருக்கும் நிகழ்ந்து விடாது, ஒரு சிலருக்குத்தான் சாத்தியமாகும். ஏன்னா அது உண்மையாக தன்னை உணர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஏன்னா அந்த உண்மை தன் நிலையை உணர்வதற்கு ஒரு உயர் பரிமாண அனுபவம் என்று யார் எந்த தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவன்தான் அந்த மையத்தை தொட முடியும். இல்லைனா அவன் உலகத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான், அவன் படத்தில் தான் மூழ்கி இருப்பான், அவன் சராசரி படத்தை பார்க்க வந்த பார்வையாளன் தான். அப்போ பார்வையாளனா அவன் படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே அருமையாக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் படம் முடிஞ்ச பிறகு. அது மாதிரி நாமளும் நிறைய பேர் வாழ்க்கையை முடிஞ்ச பிறகு போயிடுவோம். ஆனால் ஏதாவது பலன் இருந்ததா அப்படின்னா இல்லை. ஆனால் அந்த படத்தை எடுத்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ அல்லது அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரோ அவர்களுக்கு வந்து அந்த படத்தினுடைய கதை அதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த டெக்னிக்கலை பார்ப்பாங்க. அந்த டெக்னிக்கலில் பார்த்து சீனை மாடிஃபை பண்ணுவாங்க, அந்த லைட்டிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, சவுண்டினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அதை குவாலிட்டியாக கொடுக்க முடியும், அந்த ஒளியும் ஒளியுங்கிற அந்த அவுட்புட்டை வந்து எந்த அளவுக்கு கிளியராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோ அல்லது ரொம்ப அருமையான ஒரு அவுட்புட்டை கொடுத்தாங்கன்னா அந்த படம் பார்க்குறவங்களுக்கு எப்படி எடுத்திருக்காங்க பாருங்களேன், ஒவ்வொரு சீனும் அப்படியே எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது, அந்த இடமும் அந்த லொக்கேஷனும் அந்த கதையும் உண்மையாக இந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து எல்லாமே கேமராமேன் முதல் கொண்டு ஒளிப்பதிவாளர் முதல் கொண்டு டெக்னிக்கல் சைடில் ஆடியோ சைடில் வீடியோ சைடில் ப்ரொடியூசர் சைடில் எல்லாருமே ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு அந்த படத்தை எப்படி எடுத்து வெளிப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி இங்கே ஞானிகள் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு நமக்கு இந்த வேதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுதாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷயம். ஆனால் இந்த வேதத்தை வெளிப்படுத்துகிற இந்த விஷயத்தை டெக்னிக்கல் சைடில் வர்றவங்க தான் அதை பார்க்க முடியுமே தவிர சும்மா படம் பார்க்குறவங்க மாதிரி பார்த்துட்டு போகிறவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அதனால தான் நம்ம அப்பப்போ தமாஷா சொல்லுவோம், வருவீங்க கதை கேட்குற மாதிரி கேட்டு போகிறீங்க, படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகிறீங்கட்டு. அதான் உண்மையாக நடந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா உலகமே ஒரு மாயை தானே. அப்போ அந்த மாயையில் இந்த மாதிரி மாயக்காட்சியில் மயக்கம் அடைவதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது மாயைதான் என்று யார் உணர முடியும்? அது பிரம்மம் மட்டும்தான் உணர முடியும். அப்போ அந்த பிரம்மங்கிற நிலைப்பாட்டை உணர்வதற்கு உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டுபவர்கள் தான் அது சாத்தியமாக்க முடியும். ஏன்னா பிரம்மம் என்ன? சாதாரண அறிவா? பேரறிவு, பேர் உணர்வு. அந்த அதிஷ்டானத்தில் தான் நீங்கள் எல்லாமே பிரகாசித்து கொண்டிருக்கின்ற சூரியன் போன்ற சுயம் பிரகாச அறிவின் இடத்துல போய் நம்ம சாதாரண அல்ப அறிவை வச்சு கம்பேரிசன் பண்ண முடியுமான்னா முடியாது. அப்போ நாம்பெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஒன்லி எக்ஸ்டர்னல் நாலேஜ், புற அறிவை வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் ஞானிகள் எல்லாம் தன்னுடைய சுய அறிவில் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சுய அறிவு பிரகாசம் வெளிப்படுவதற்கு அந்த ஹிருதய மையத்தை உணர்கிறார்கள், தன்னுள் உணர்கிறார்கள். அப்படின்னா நானே அது என்று அவர்கள் அனுபவமாக்குகின்ற ஒரு அருமையான ஊடகம் இந்த மனித உடலும் இந்த புலன்களும் மனசும் கொண்ட இந்த படைப்பு. அப்போ இதுதான் அரிதான பிறவி. இந்த பிறவியில் இப்படி தான் பயன்படுத்துகிறவங்க வந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த உபநிஷத்தினுடைய இறுதி உண்மையா நம்ம பார்க்குறோம். அப்போ பிரம்மம் என்பது ஏதோ ஒரு இடத்தில் மட்டும் இருக்கிறது அல்லது இந்த உடலுக்குள் மட்டும் இருக்கிறது என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது எல்லா இடங்களுக்கும் ஆதாரமாக இருப்பதினாலே அதை உணர்வதற்கான ஒரு மையமாக இந்த மனித உடலை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதில் எந்த மனிதன் அதை உணர்கிறானோ அவன் அந்த ஹிருதய குகையை அனுபவமாக்குகிறான், அவ்வளவுதான். இப்போ நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற ஹிருதய குகையை தான் நாம் அனுபவமாக்குறோன்ட்டு, ஆனால் இல்லை, அது ஹிருதய குகையாக எங்கும் வியாபித்திருக்கிற அதனுடைய சூட்சமத்தை ஒரு பௌதீக உடல் உணர்ந்து விட்டால் எல்லா பௌதீக உடலும் அதுக்குள் அடக்கம். அப்போ அப்படிதான் இங்கே படைப்பு இருக்கு. அப்பதான் நம்ம கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம், வித்யாரண்யருடைய அந்த கடந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு, நான் வந்து இந்த உலகத்துக்குள்ள இல்லை, உலகம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் பிரம்மத்தினுடைய நிலைப்பாடுன்னு சொன்னாரு. இதை வந்து பகவத்கீதையிலையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசினாருன்ட்டு நான் ஏற்கனவே உபநிஷதங்கள் வகுப்பு எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் எனக்குள்ள இருக்கு, நான் இந்த உலகத்தில் இல்லை அப்படிம்பாரு. அதாவது நான் இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகம் எனக்குள் இருக்கிறது அப்படின்றத அவர் இந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டுவார். அப்ப விஸ்வரூப தரிசனம் காட்டும் போது அந்த அதிஷ்டானமா அவர் இருக்கிறாரு சத்து, ஆனா அவரிடத்துல இருந்து உலகம் வெளிப்படுகின்ற சித்து விளையாட்டுல உங்களுக்கு வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு நம்ம கடந்த வகுப்புல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா. அப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய டேலண்ட் இருக்கு. அதாவது இதை இன்டெப்தா உள்வாங்கிக்கிட்டு அதை நீங்க விசாரம் பண்ணி விவேகத்தால விழித்து கொண்டு உண்மையான இருப்பு தன்மைக்குள்ள நம்ம போகும்போது நம்முடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிறது தான் அந்த அறிவை உணர்கின்ற உள் மையம், அந்த உள் உணர்வு ஹிருதய குகை என்று இங்க காட்டி கொடுக்குறாங்க. அந்த காட்டி கொடுக்குற மகா வாக்கியம் தான் தத்துவமசி. அதுதான் இங்க வேதம் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது, தத்துவமசி நீ அதுவே அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு அருமையா காட்டி கொடுக்குது. அப்ப அது எங்கோ இல்லை, அது நானே என்று நாம் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம் என்று புரிந்து கொள்ளுங்க. அப்ப இதான் நான் இப்ப இந்த ஆகாச தத்துவத்துல உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். இப்ப நாம இன்றைக்கு ஸ்லோகம் 55 போலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய டெப்தான சப்ஜெக்ட், இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீஃபாவே எடுக்கிறேன். காரணம் என்னன்னா, நீங்க திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணணும், டைம் கிடைக்கும் போது இதை போட்டு கேட்டு இதுக்கான தெளிவுக்கு வரணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைச்சி பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை அடையணுங்கிறதுக்கு தான் இது அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள அது தன்னை வெளிப்படுத்தி பிரகாசிக்கின்ற ஊடகத்தை உண்டு பண்ணி இப்படி உபயோகமா இங்க ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குங்கிற இந்த லீலைய பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அது தன்னைத்தானே உணர்கின்ற ஒரு லீலா வினோதம் அப்படின்னு இங்க வேதம் சொல்லுது. இப்ப நம்ம இந்த பாடத்தை கேட்டுட்டு இருக்கிறது, இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற பாடத்தை சொல்றதுக்கான ஒரு ஊடகமா நான் இருக்கிறது, அதை கேட்கறதுக்கான ஊடகங்களா நீங்க இருக்கிறது. அப்ப இதெல்லாம் உண்மையில் எப்படின்னா, ஒரு படம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த படத்துல கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கதாபாத்திரமே ஒரு நாடகம்தான் என்று எந்த ஒரு தனி ஊடகம் உணர்கிறதோ அது அந்த உண்மை மையத்தை தொட்டு விட்டதுன்னு அர்த்தம். அது தொட்டா மட்டும்தான் அந்த படமே நான் இருக்கிறதுனாலதான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது அந்த ஊடகத்துக்கு தெரியும். அதுதான் இங்க கான்செப்ட். அப்ப அப்படிதான் இங்க சாஸ்திரம் வந்து புரிய வைக்குது. இப்ப இன்றைக்கு 55 ஸ்லோகம் பார்க்கலாம், பூத விவேகத்தினுடைய 55 ஸ்லோகம். ஏக்க ஸ்வபாவம் சத் தத்துவம் ஆகாசோ வி ஸ்வபாவகா ந அவகாசகா சதி வியோம்னி ச சைஷோபி துவைவம் துவயம் ஸ்திதம். இங்க என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த சத்துங்கிற ஒரு இருப்பு தத்துவம் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரே இயல்புடையது. ஆனா அந்த சத்துங்கிற இருப்பு தத்துவத்தின் மூலமாக வெளிப்பட்ட ஆகாசம் இருக்கு இல்லையா, அது இரண்டு விதமான இயல்புகளை கொண்டது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றாரு. அதாவது சத்து தான் ஒரு ஏக்கம், ஆனா அந்த சத்துவிடமிருந்து வெளிப்பட்ட ஆகாசமும் துவைதம். அப்ப என்ன துவைதம் இருக்கு, அந்த சத்து இல்லாமல் ஆகாசத்திற்கு நான் இடம் தருகிறேன் அப்படிங்கிற ஒரு குணம் கிடையாது. அதாவது இப்போ நிர்குண வடிவமாக இருக்கின்ற ஆகாசம் இருக்கு இல்லையா, ஆகாசத்தின் இடத்துல குணங்கள் இல்லை, அது குணபேதம் அற்றது, அதுக்குதான் நிர்குணம்னு பேரு, அதுக்கு பிரம்மம்னு பேரு. ஆனா அந்த பிரம்மம் நிர்குணமாக இருக்கிற பிரம்மம் குணத்துக்குள்ள வந்துட்டா அதுக்கு பேரு சர்க்குணம்னு பேரு, சகுண பிரம்மம் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட குணபேதங்களுக்குள்ள வந்து விட்டால் அந்த குணபேதத்தில் இருக்கிற விவகாரத்தை செய்வது உண்மையில் எதுன்னா மைண்டு தான் செய்ய முடியும். அங்க ஆத்மா அறிவு அந்த தூய உணர்வு வந்து சாட்சியா மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த நிலையில சத்து இல்லாமல் ஆகாசத்திற்கு இடம் என்ற பண்பு இல்லை, அதனால அந்த ஆகாசம் சத்தையும் அந்த இடம் கொடுக்கின்ற குணத்தையும் கொண்டு இரட்டைத்தன்மைகளில் நிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையான தத்துவத்தை இந்த செயலில் புரிய வைக்கிறாருங்க. இப்ப இந்த 55வது செயலில் அதான் சொல்ல வர்றாரு. அதாவது எப்படி இந்த 55வது செயலில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு அதிஷ்டானம் இருக்கிறது, ஒரு இருப்பு இருக்கிறது, அதற்கு பெயர் சத்து. அது மட்டுமே இருக்கிறது, ஆனால் அதனிடமிருந்து வெளிப்படுகின்ற சித்து இருக்கு இல்லையா, பிரகாசம், அது வந்து என்னவா மாறுதுன்னா ஒரு ஆகாயமா மாறுது. அப்ப அந்த ஆகாயமா மாறின உடனே அந்த ஆகாயம்ங்கிறது கண்ணுக்கு பார்க்க முடியாது, அதுதான் வெளி, சித்தாகாசமா வெளிப்படுது. சித்தாகாசம்னு பேரு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சித்தாகாசமா வெளிப்படுது. அப்ப சித்தாகாசமா வெளிப்பட்ட உடனே அதன் இடத்திலே இடம் காலம் குணம் என்று எதுவும் இல்லாமல் போவதில்லை. அது ஆகாசம் என்ற ஒரு நிலையை அடைந்த மறு வினாடி அவகாசம் எடுத்துக்கொள்கிறது, மற்றவைகளை தங்குவதற்கான இடம் அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க விளக்குறார் இந்த இடத்துல. ஆகாசமா அது மாறிடுச்சுன்னா அதன் மூலமா எல்லாத்தையும் அது உண்டாக்க முடியும், அதனால் அது அவகாசம், ஆகாசம் என்பது அவகாசம் அளிக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி இங்க போடுறார். அவகாசம்னா அந்த இடம் வழங்குவது என்ற அர்த்தம். அப்ப நம்ம இந்த ஆகாசம்னா எல்லாவற்றிற்கும் இடம் கொடுப்பதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க இப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கலாம், அதாவது இந்த செயல்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னங்க, சத்திலிருந்து ஒரு சித்து வந்ததுன்னு சொல்றீங்க அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமா கடந்து போக சொல்லும். ஆனா அந்த அவகாசம் அப்படிங்கிற வார்த்தைய அந்த வெட்ட வெடித்தன்மைக்குள்ள அந்த ஆகாசத்துக்குள்ள பார்க்கும் போது அங்கு ரெண்டு அம்சங்கள் இருக்குதுங்கிறத இந்த செயல் நமக்கு நினைவு கொடுக்குது. அது என்னன்னா, அந்த ஆகாசம் வெறும் இடம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது, அது சத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் இடம் கொடுக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை புரிய வைக்கிறாரா. இப்ப நம்ம அப்படியே அதை எடுத்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். எப்படின்னா, இப்ப சத்துன்னு ஒரு இருப்பு இருக்குது, அது இந்த ஒரு அதிஷ்டானத்துக்குள்ளயும் அது இருக்க முடியாது. ஏன்னா அதுவே இருப்புங்கிறதுனால அது எதுல போய் உட்காரும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் வந்து உட்காரணும்னா ஒரு சேர் கொடுங்கன்னு கேட்பேன், இல்லைனா ஒரு பெஞ்சு கொடுங்கன்னு கேட்பேன், சரி இல்லைன்னா ஒண்ணும் வேண்டாங்க கீழே தரையிலேயாவது உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில கீழே தரையிலேயே உட்காந்துக்குவேன். அப்ப நான் உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை இருக்கு இல்லையா, அப்ப நான் உட்காருவதற்கு ஒரு இடம் அவகாசம் தேவை, நான் இப்படி உட்காருறேங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு இடத்தை நான் எடுத்துக்கிறேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நான் எடுத்துக்கிறேன்னா நான் எப்படி இருக்கிறேன், பாடியிலயோ வேற ஏதோ ஒரு ஊடகத்துல இருந்தா தான் நான் அதை யூஸ் பண்றதுக்கு இன்னொரு அவகாசத்தை எடுத்துக்குவேன். அதாவது என் இடம் கேட்பேன், நான் பூமியில உட்காட்டுங்களா, சேர்ல உட்காட்டுங்களா, இல்ல பெஞ்சில் உட்காட்டுங்களா, இல்ல சோஃபாவில் உட்காட்டுங்களாட்டு நான் எப்படி வேணா எனக்கு விருப்பமான ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து உட்காரலாம். ஆனா அந்த உட்காருகின்ற அடித்தளம் இருக்கு பாருங்க, அது எங்க உட்காரும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். இதுதான் அந்த பழைய கேள்வி, எப்படின்னா கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா. அப்ப அந்த அதிஷ்டானத்துக்கு ஏதாவது ஒரு பவுண்டரி காட்ட முடியுமா, அல்லது அந்த அதிஷ்டானத்துக்கு ஏதாவது ஒரு இதுலதான் அங்க உட்காந்துருக்குன்னு காட்ட முடியுமானா, காட்டவே முடியாது. ஏன்னா அது மட்டும் தான் இருக்குது, அதுக்கு பேரு இருப்பு, சத்து. அந்த சத்து இடத்துல அது எங்க உட்காந்துட்டு இருக்கு, எங்க இருக்குன்னு கேள்வி கேட்கிறவன் யாரோ, அந்த கேள்வி கேட்கிறவனே அதுவே தான் கேட்டுக்க முடியும். அப்ப அதனிடத்திலேயே எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அதுவே ஒரு ஆகாசத்தை உண்டு பண்ணுது பாத்தீங்களா, அது பேர் தாங்க அறிவு ஆகாசம், சித்தாகாசம். அதனிடத்துல இருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டு அந்த பிரகாசத்தை கொண்டு தன்னையே தான் பார்க்கின்ற ஒரு அருமையான ஒரு லீலைய பண்றது தான் இங்க இந்த பிரபஞ்ச படைப்பு. அப்ப அப்படிப்பட்ட சத்து அப்படி ஒரு லீலைய புரியறதுக்கான ஒரு ஊடகமா இந்த ஆகாசத்தை படைக்கிற சித்தாகாசம் தான் பிரகாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஊடகத்தை உண்டு பண்றது இந்த மனித உடலும் மனசும். இப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த சித்தாகாசம்ங்கிறது என்னன்னா, சத்தானது தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி அந்த சக்தியை வந்து பிரகாசிக்க வைக்கிற ஊடகத்தை தேடி அந்த ஊடகத்தை உண்டு பண்ணும்போது அது ஒரு கல்லு மண்ணா பஞ்சபூதங்களுடைய படைப்பா மாறுது. முதல்ல அந்த ஆகாச தத்துவம் வந்து மற்ற பூதங்கள் உண்டாகுவதற்கு இடம் கொடுக்கும். அப்ப அதுதான் படைப்பின் ஆதாரம். நம்ம ஏற்கனவே வேத பாடசாலையில அந்த வேதத்தை ஆரம்பத்துல படிக்கும் போது முதல்ல ஒரு ஆகாசம்ங்கிற பரம புருஷனிடத்திலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றின. அந்த பஞ்சபூதங்கள்ல வந்து ஆகாசத்திடமிருந்து காற்று, காற்றிடமிருந்து அக்னி, அக்னியிடமிருந்து நீர், நீரிடமிருந்து நிலம், இப்படிதான் படைப்பின் வரிசை கிரமம் இருந்தது. அப்ப அந்த வரிசை கிரமம் வந்து அந்த பூமிங்கிற தன்மைக்கு வருங்கிற பொழுது திடத்தன்மை அடையுது. அப்ப அது ஸ்தூலமா மாறுது. ஆனா முதல்ல ஆகாசமோ கண்ணுக்கு தெரியாத சூட்சமோ, அதுல இருந்து வெளிப்பட்ட காற்றோ அதுவும் சூட்சமோ, ஆனா அது உணர மட்டும்தான் முடியும். காற்று வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா உணரலாம், அதுதான் தொடு உணர்வு பரிமாணம், முதல் அறிவு பரிமாணம். அப்புறம் அடுத்தது காற்றிலிருந்து அக்னி. அப்போ அங்கே வெப்பமும் இருக்குது, உணர்வும் இருக்குது, அது இரண்டாவது அறிவு பரிமாணம். அப்புறம் அடுத்தது அக்னியிலிருந்து நீர், அது மூன்றாவது அறிவு பரிமாணம். அப்புறம் நிலம். அப்படியே அந்த பரிணாம வளர்ச்சி வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இங்கே நிகழ்ந்து படைப்பு உண்டாக்கப்பட்டு அதில் கல் மண் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை, ஒரு தாவரங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை, புழு பூச்சிகள் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை, அதற்கு அப்பாற்பட்ட ஊர்வனமாகிய பாம்பு பல்லிகள் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை, அதற்கும் மேலே பறவைகள் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை, அதற்கும் மேலே மிருகங்கள் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை, அதற்கும் மேலே மனிதர்களாகிய நம்முடைய படைப்பின் பரிமாணத்தில் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை எந்த ஒரு தனி மனிதன் கண்டுபிடிக்கிறானோ அவன் தாங்க சத்தா மாறுறான். தன்னுடைய இருப்பை தான் உணர்கின்ற ஒரு உயிர் பரிமாண அனுபவங்க அது. அப்போ அந்த இடத்துல தான் சத்து வந்து சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. சத்துனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் ஒரு டாட் இருக்குது, வெறும் டாட்டு மட்டும்தான் இருக்குது, அந்த டாட்டுக்கு பேர் சத்து. ஆனால் அந்த டாட்டை தன்னை பார்க்க விரும்பின உடனே ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணுது, அந்த சர்க்கிள் அப்படியே ரவுண்டு பண்ணி திருப்பி மீண்டும் அந்த டாட்டில் வந்து முடியுது. அப்போ அந்த டாட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சா அது இன்ஃபினிட்டியா போகலாம், ஆனா ஒரு இடத்துல அது வந்து க்ளோஸ் ஆகுது இல்ல, அப்ப அங்க சர்க்கிள் க்ளோஸ் ஆகுது. அப்ப அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆன உடனே அந்த இடத்துல அது தன்னை நான் இப்படித்தான் இருக்கிறேங்கிறத அனுபவம் ஆக்கிடுது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணுது, அதுதாங்க இந்த யூனிவர்சல். அப்ப அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சலை கிரியேட் பண்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற சத்து தன்னை அனுபவமாக்கின்ற ஊடகத்துக்கான இவ்வளவு உபயோகமான பொருட்களை உண்டு பண்றதுல மனித ஊடகம் மகத்தான ஊடகம். அதுல எந்த தனி மனிதன் இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்திலே தன்னை உயர்த்தி கொள்கிறானா, அவன் ஏழாம் அறிவு பரிமாணமாகிய தன்னையே தான் உணர்கின்ற உயர் பரிமாண அனுபவத்தை எட்டுகிறான். அப்படி எட்டுபவன் யார்? பல கோடியில் ஒருத்தன். ஒரு கோடி ரெண்டு கோடிகள் அல்ல, பல கோடியில் ஒருத்தன் தான் எட்ட முடியும். அவன் தான் ஞானி, அவன் தான் பிரம்ம ரிஷி, அவன் தான் தன்னையே தான் உணர்ந்த பிரம்மம். அவனை மட்டும்தான் பிரம்மம்னு சொல்ல முடியும். மற்றவங்கெல்லாம் மனதில் தான் பிரம்மம் பிரம்மம் சொல்லிட்டு இருக்கலாமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமாகாது. அப்போ அதை நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இங்கே இந்த பாயிண்ட் சொல்லுது, இந்த சாஸ்திரம் இதை தான் சொல்லுது. அப்போ அந்த இருப்பு இடம் கொடுக்கின்ற இருப்பில், இருப்பின் இடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆகாசத்தின் இடத்தில் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒரு அம்சம் இடம் கொடுப்பதும், இன்னொரு அம்சம் தனக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சத்தும். அப்போ சத்தும் அந்த ஆகாசமும் சேர்ந்து தான் இந்த சித்து விளையாட்டு விளையாடுது, அதுதான் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம். அப்போ அதிலிருந்து தான் எல்லாமே படைக்கப்பட்டது. அப்ப இந்த ஒட்டுமொத்த படைப்பும் அந்த சத்தின் மீது தோன்றிய முதல் நிலையாகிய ஆகாசத்தின் இரட்டை நிலை என்று அங்கதான் துவைதமே முதல்ல கிரியேட் ஆகுதுங்கிறத இந்த ஸ்லோகத்துல விளக்குறாருங்க. அப்ப இந்த ஸ்லோகம் நம்ம எப்படி பார்க்கலாம்? சத்து நிலத்திலிருந்து ஆகாசம் என்ற ஒன்று வெளிப்பட்டது. ஆனால் அந்த ஆகாசம் என்பது அந்த சத்திடமிருந்து பிரிக்க முடியாது, ஏன்னா சத்தின் அதிஷ்டானத்தில் தான் அது உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப நான் இருக்கிறேன்னா நான் பூமியில தான் உட்காந்துருப்பேன், அல்லது பூமி மேல ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பேன், அல்லது ஒரு சோஃபா போட்டு உட்காந்துருப்பேன். ஆனா நான் உட்காரத்துக்கு பூமி இருக்கணும், இல்லைன்னா நான் உட்காரவே முடியாது. அது மாதிரி இங்க ஆகாசம் என்பது சத்தின் அதிஷ்டானத்தில் இருந்து கொண்டு மிக அரிதான விஷயங்களை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறதுங்கிற உயர் பரிமாண அனுபவத்தை இங்க ரிஷிகள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அந்த சத்துங்கிறது இயக்க ஸ்வபாவம். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் இருக்கிறேனுங்கிற தன்னுடைய சுயம், அதுக்கு பேர் இருப்பு மாத்திரமே, அங்க எந்த இருமைகளும் கிடையாது, அதுதான் உண்மையான சுயம். ஆனா அதிலிருந்து ஆகாசம் வெளிப்பட்டு விட்டால் அங்க திவிஸ்வபாவம், இரண்டு விஷயங்கள் வந்துடும். அது என்னென்னா, ஒன்று சத்து, இன்னொன்று அவகாசம். அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இவ்வளவு நேரம் நம்ம ஆகாசம் ஆகாசம் பேசிக்கிட்டு இருந்தோமே, அந்த ஆகாசம் தாங்க அறிவு ஆகாசம். அந்த அறிவின் மூலமா தாங்க இந்த மனசு உடம்பும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்களுடைய பஞ்சீகரணத்துல இப்ப இந்த உடம்பை எடுத்து, இந்த உடம்பின் மூலமா அந்த ஆகாசமே என்ன பண்ணுதுன்னா, மனசை கிரியேட் பண்ணி அந்த இன்விசிபிள் மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயங்களை கிரியேட் பண்ணிக்குது. அப்ப அந்த இன்விசிபிள் மைண்டும் இந்த விசிபிள் பாடியும் சைமல்டேனியஸா ஒரே விஷயமா தான் இருக்கும், ஒன்னு ஸ்தூலம் ஒன்னு சூட்சமா. ஆனா இதுக்கு அதிஷ்டானமா சத்து இருக்கு. அந்த சத்து வந்து தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடகத்துல இப்படி உண்டு பண்ணி இவ்வளவு பிரம்மாண்டத்தை படைச்சு காட்டுற ஒரு மிகப்பெரிய வைபவம் தான் இங்க நிகழ்ந்து கொண்டிருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இங்க உருவாக்குறாரு இந்த ஸ்லோகத்துல. அப்ப இங்க ஆகாசம் என்பது இறுதி உண்மை கிடையாது, அது சத்தின் மீது தோன்றிய முதல் இரட்டை தன்மை அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இங்கே துவைதத்தின் விதை முதல் முதலில் தோன்றுகிறது. முதல் முதல்ல இருமைகளுடைய விதை எங்க தோன்றுறது? ஆகாசத்தில் தான் தோன்றுகிறது. ஆகவே அந்த ஆகாசம் என்பது சத்து அல்ல, அது சித்து என்ற மனதின் ஊடகத்தை உண்டு பண்ணி உடலை உண்டாக்கி வெளிப்படுகின்ற ஒரு வைபவம். அப்ப அது வந்து அடித்தளம் அல்ல, அடித்தளம் சத்து மாத்திரமே. இதை தாங்க சொல்ல வர்றாரு வித்யாரண்யர். இந்த செயலில் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, சத்து தான் உண்மையிலே இருக்கு, அந்த சத்துடமிருந்து வெளிப்பட்ட சித்தானது இப்படி பரிமாணம் அடையுது. அதுல ஆகாசம் என்ற ஒரு பரிமாணத்துல முதல்ல இருமைகள் தோன்றுது, அதுக்கப்புறம் தான் எல்லாமே படைக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் பஞ்சபூதங்கள் வருது. அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணமாகுது, அதுல எந்தெந்த பூதங்கள் சேர்ற ரேஷியோவில் உடல்கள் மாறுது. அதுல மனித உடல் வரலாம், மிருக உடல் வரலாம், பறவை உடல் வரலாம். அது ஏன் மாறுது? பஞ்சபூதங்களுடைய கலப்பு. அது ஏன் மாறி மாறி கலக்குது? மனோபாவம். அப்ப மனசு ஏன் அப்படி சிந்தனைகளை தூண்டுது? ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் இன்டெப்தா போக 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 இதுக்கு எல்லாம் அதிஷ்டானமா சித்து இருக்கிறதுனாலதான் இத்தனை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சத்து தான் உண்மையில இருக்கு. கடைசியா நாம இதை ரொம்ப இன்டெப்த்ல போயிட்டு பார்த்தா அஜாதவாதம் புரியும். அஜாதவாதம்னா உலகம் என்பது படைக்கப்படவே இல்லை, ஆனா படைக்கப்பட்டது போல ஒரு லீலை நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் மாய விளையாட்டு. அப்ப இந்த மாய விளையாட்டை யாரு உணர முடியும்? பிரம்மம் மட்டும்தான் உணர முடியும், வேற எந்த தனி மனிதனும் உணர முடியாது. அப்ப தனி மனிதன் ஒருத்த வந்து நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றான்ல, அவன் வாய் திறந்து சொல்ல மாட்டான், அந்த அனுபவத்துல இருப்பான், அவன் தான் ஞானி. அதாவது பிரம்ம ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னைத்தான் உணர்ந்து தன்மயமானார்கள் இல்லையா, அவர்கள் தான் நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னுடைய இருப்பினால இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நல்லா தெளிவா படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் நம்முடைய திருமுறை திருமந்திரம் மற்ற பாடல்கள் எல்லாம் அழகா சொல்லும், பல விளக்கங்கள் கொடுக்கும், நமக்கு புரியுற மாதிரி எல்லாம் கொடுக்கும். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிசைந்து பிணைவர், சென்னையில் வைத்த சிவனருளாலே திருமந்திரம். அப்ப தன்னை உணர்ந்தவர்கள் தான் இதெல்லாம் சாத்தியமாக்க முடியும். ஏன்னா எப்படி முன்னை வினையின் முடிச்சு அவிழ்க்க முடியும், பின்னை வினையை பிசைந்து பிணைய முடியும்? அது சென்னையில் வைத்த சிவனருளாலே. அப்ப அந்த தகர ஆகாசமாகிய சிதாகாசமாகிய தன் அந்த சிவன் அருள், அங்க சிவம் சத்து சித்து எல்லாம் நானே அப்படின்னு தன்னை உணர்ந்த மறு வினாடி படைப்பே இல்லையே, அப்புறம் எங்கிருந்து எனக்கு பாவம் இருக்கு, புண்ணியம் இருக்கு, எனக்கு முன்னை வினை இருக்கு, பின்னை வினை இருக்கு? எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் மட்டுமே இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வில் நிற்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம். அந்த நிலையை எட்டியவர்களுக்கு பிறப்பு ஏது, இறப்பு ஏது? அவர்கள் வருவதும் இல்லை, போவதும் இல்லை, வந்து போகின்ற உடலும் அவர்கள் இல்லை, அவர்கள் பார்க்கின்ற உலகமும் உண்மை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவம் தான் மிகப்பெரிய ஞானிகளுடைய அனுபவம். இதைத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அடையணுங்கிறதுக்கு வேத சாஸ்திரம் இவ்வளவு வடிவத்தை நமக்கு காட்டி கொடுக்குது, இவ்வளவு அனுபவங்களை சுட்டி காட்டுது. அதற்கான ஊடகமா பல குருமார்களை படைக்குது. அந்த குருமார்கள் மூலமா தன்னையே தான் அனுபவமாக்குவதற்கான வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ள வந்து பிராக்டிஸ் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு மகா லீலை இந்த பிரபஞ்சத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் மாயா லீலா. அதுதான் நம்ம ஏற்கனவே மாயைனா என்னன்னு ஒரு விளக்கமும் கொடுத்தோம். இது மாதிரி ஒரு மிகப்பெரிய உண்மைய படைப்பின் பரிமாணத்துல யார் உணர முடியும்? எல்லா மனிதர்களும் உணர முடியாது. அதற்கான பக்குவமான ஒரு தனி மனிதன் தான் அதை உணர முடியும். அவனே பிரம்மம், தத்துவமசி. இதுதான் மகா வாக்கியம். இப்ப முனிவர்கள் வந்து தத்துவமசின்னு நம்மளை பார்த்து சொன்ன உடனே நம்ம தத்துவமசி ஆயிட முடியாது. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அவரு சொல்றாரு, ஆனா நான் அகம் பிரம்மாஸ்மின்னு உடனே சொல்லிட முடியுமா? இப்ப வந்து என்னுடைய குருநாதர் என்னை பார்த்து தத்துவமசி அப்படின்னு உபதேசம் கொடுக்குறாரு, உடனே குருநாதா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா எந்த அடிப்படையில நான் அகம் பிரம்மாஸ்மின்னு அவர்கிட்ட சொல்ல முடியும்? அவரு கொடுக்குற அத்தனை விஷயங்களை உள்வாங்கும் போதுதான் நான் சொல்ல முடியும். அப்ப அப்படிப்பட்ட குருநாதர் எங்க இருக்காரு? எனக்குள்ளேயே இருக்காரு, தகர ஆகாசமா. ஆனா அவர் எனக்குள்ள இருந்து என்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு இன்னொரு ஊடகத்தை உபயோகப்படுத்துறாரு. அது வெளியே ஒரு ஊடகமா மாறும். அப்ப அது வெளியிருந்து கொடுக்கும் உபதேசம். அப்ப அதை உள்வாங்கி என்னையே நான் உணரும் போதே அங்க எங்கே தனியா குரு இருக்காரு, எங்க தனியா சிஷ்யம் இருக்கிறான். அப்ப குருவும் அதுவே தான், சிஷ்யனும் அதுவே தான். அப்ப இதெல்லாம் ஒரே விஷயத்துக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய விளையாட்டு. ஆனா அது எதுல நடக்குது? ஒரே வெள்ளை திரையில ஓடுகின்ற திரைப்படம். இப்படி புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு வெள்ளை திரை தான் இருக்கு. அதுல வந்து கதாநாயகனும் கதாநாயகி லவ் பண்ற சீன் வரும், கல்யாணம் பண்ற சீன் வரும், கடைசியில் அவங்க செத்து போற சீனும் வரும். ஆனா ஒரு வாழ்க்கையே அந்த திரைப்படத்தை ஓட்டி காட்டும். ஆனா அந்த திரைப்படம் அவ்வளவு சம்பவங்களும் நடத்தி காட்டுற அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அதிஷ்டானமா வெள்ளை திரை மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி இங்க வாழ்க்கைங்கிற ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த படம் ஓடும் போது இது படம் தான் தெரிஞ்சுக்கிட்டு பாக்குறது இது வெள்ளை திரை மட்டும்தான் பார்க்கும். மீதி பார்வையாளர்கள் எல்லாம் அந்த படத்துல மூழ்கி இருப்பாங்க. அப்ப அது மாதிரி
இங்க பல கோடி மனிதர்கள், பல பில்லியன் பல மில்லியன் மனிதர்கள் எல்லாம் படத்துல மூழ்கி இருக்காங்க. ஒரு சில மனிதன் மட்டும்தான் தன்னை அந்த திரையாக பார்க்கிறான். அப்ப அந்த திரையாக பார்க்கின்றவன் ஞானி, அந்த திரைப்படத்தில் மூழ்கி போனவன் அஜ்ஞானி. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லகுவா இருக்கும், இந்த வேதாந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறது லகுவா இருக்கும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஒருமை இருமைங்கிற விஷயத்துல இப்ப நிதித்தியாசனத்துல கவனம் இருக்கணும். இப்ப நம்ம இந்த செயல்படி நிதித்தியாசனம் செய்யணும். என்ன செய்யலாம், ஒருமைனா என்ன இருமைனா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். எந்த அனுபவத்திலே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு தன் இடத்துல உருவாகுதோ அதை கவனிங்க. அந்த அனுபவத்தில் ஏதேனும் குணம் வருகிறதா, அதுக்கு ஏதாவது இடம் வடிவம் தோற்றமாகிறதா அப்படின்னு கவனிங்க. அப்படி ஏதாவது குணமோ வடிவமோ உங்களுக்கு தோற்றமானா அங்கே இருமைகள் இருக்குது, அப்போ அங்கே மைண்டு வேலை செய்யுது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சர்க்குண நிலையில தான் இருக்கிறீங்க, அங்கே நீங்கள் நிர்குண நிலைக்கு போக முடியல. அப்போ நீங்கள் உண்மையிலேயே இது வந்து என் மீது ஓடுகின்ற திரைப்படம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெள்ளை திரையாக மாற்றிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, எழுகின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த பாடத்தை பற்றிய ஒரு புரிதல் எது வேணால் வரட்டுமே, அதை பார்ப்பவன் நான், அது நான் இருப்பதினால் பார்க்கப்படுகிறது, அது இப்படிப்பட்ட உபதேசத்தை வெளியிருந்த ஒரு ஊடகத்தின் வழியாக எனக்கு உணர்த்துகிறது. ஆனால் உண்மையில் நானே இதை உணர்கிறேன், நான் மட்டுமே இருக்கிறேன் என்று அந்த குணங்களை விடுத்து தன்னிருப்பில் மட்டும் நிலை பெற வேண்டும் தான் இந்த சைடில் சொல்லப்படுகின்ற நிதித்தியாசனம். நீங்கள் இப்படி தான் நிதித்தியாசனம் செய்யணும். இதுதான் நம்ம எல்லாமே வந்து அந்த தியானத்தில் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், எல்லாமே தியானத்தில் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஆனால் யாருமே அந்த தியானத்தை வந்து இன்டெப்த்தாக செய்கிறது கிடையாது, செஞ்சால் மட்டும்தான் அந்த நிலைக்கு போக முடியும். அப்போ என்ன உறுதி செஞ்சுக்கணும், குணங்களின் சேர்க்கை இருந்தால் அங்கே மனசு இருக்குது, அப்போ அந்த இடத்துல பஞ்ச பூதங்கள் இருக்குது, அங்கே படைப்பு இருக்குது. ஆனால் அந்த குணங்களுடைய சேர்க்கை இல்லாமல் நிர்குணஸ்வரூபமாக நிற்க முடியுமானால் அங்கே இருப்பு இருக்குது, அதுதான் நான். அப்போ நான் அப்படின்ன ஒரு நிலையில் என்னுடைய இருப்பினால் எல்லாம் படைக்கப்படும், ஆனால் நான் இருப்பதினால்தான் அது படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நான் இருப்பதினால்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த திட ஞானம் வந்துவிட வேண்டும். அப்போ இந்த செயலில் சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன, ஆகாசத்தை அதிக நுண்ணிய உண்மை என்று பிடித்து கொள்ளக்கூடாது. அதாவது ஆகாசம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு வெட்ட வெளியாக இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை போல் இருக்குன்னு நினைச்சு பிடிச்சிக்க கூடாது. ஏன்னா அதுதான் ரெட்டையின் தொடக்கம், முதல் முதல்ல ரெட்டையை உருவாக்குறதே ஆகாசம்தான் உருவாக்குது. அப்ப இந்த பூத விவேகம் என்ன இந்த இடத்துல சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு படிநிலையில அப்படியே ரெட்டையிலிருந்து நம்மை ஒருமைக்கு அழைத்து செல்கிறது. பஞ்சபூதத்தினுடைய படைப்பை சொல்லி அந்த பஞ்சபூதமே அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த பஞ்சபூதத்தின் முதல் படைப்பாகிய ஆகாசம் கூட நீ அல்ல, அதை தான் இந்த செயல் வந்து இங்கே நிரூபணம் பண்ணுதுங்க. அப்போ இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டா உண்மையான வெட்ட வெளிங்கிறது அறிவு ஒளி, சித் ஆகாசம் தகர ஆகாசம் என்று புரிந்து கொள்ளுங்க. இதுதான் நம்முடைய ஏகஸ்வபாவ சத், இதுதான் இந்த செயலினுடைய முடிந்த முடிவு. அப்போ இங்கே இந்த நிலையில் நீங்கள் நிலை கொள்ள வேண்டும், அந்த சத்துங்கிற ஒருமைத்தன்மையில் நிற்க வேண்டும் என்று இந்த செயல் சொல்ல வருது. அதாக இன்றைக்கு நாம் இந்த 55வது ஸ்லோகத்தோட இந்த பூத விவேகத்தை நிறைவு செய்வோம். இன்றைக்கு ஒரு செயல் தான் பார்த்துருக்கோம், ஏன்னா நிறைய சச்சிதானந்தத்தை பற்றியும் இருதய குகையை பற்றியும் சித்தாகாசத்தை பற்றியும் தகர ஆகாசத்தை பற்றியும் விரக்கமாக விரிவாக சொல்லியாச்சு. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டிங்கன்னா நல்ல தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய உண்மைத்தன்மை வந்து சத்து மாத்திரமே, அது ஒருமைத்தன்மை, அங்கே மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க, வேறு எங்கும் நீங்கள் இல்லவே இல்லை. உங்களுடைய இருப்பினால் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு, ஆனால் படைப்பெல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே. நான் இருப்பதினால் அது இருப்பது போல இருக்கிறது, ஆனால் உண்மையில் நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை தான் அனுபவமாக்குகின்ற உயர் பரிமாண அனுபவம் தான் பிரம்மா அனுபவம். அந்த அனுபவத்தை தான் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்று இங்கு ரிஷிகள் எதிர்பார்க்கிறார்கள் என்று கூறி இந்த 55வது ஸ்லோகத்தோட இந்த பூத விவேகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம்.